கௌரவ டக்ளஸ் தேவானந்தா.
நன்றி. சபைகளுக்கு தலைமை தாங்குகின்ற குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களே, இன்றைய தினம் இலங்கை மதிப்பீட்டு நிர்வாகம் தொடர்பிலான விவாதத்தில் கலந்து கொண்டு எனது கருத்துக்களையும் பதிவு செய்வதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டமை தொடர்பில் முதலில் எனது நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு, மதிப்பீடுகள் தொடர்பான விவாதத்தில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலும் நமது மக்கள் தங்களது சொந்த காணி நலன்களை இழந்தவர்களாக அந்த காணி நிலங்களின் மதிப்புகளை தாரை வார்த்தவர்களாக தங்களது கோரிக்கைகளுக்கு மதிப்பின்றிய நிலையில் வாழ்ந்து வருகின்றார்கள். கப்பாப்ளவு மக்கள் தங்களது சொந்த காணி நிலங்களை மீட்டெடுப்பதற்காக கடந்த 827 நாட்களாக அஹிம்ச வழியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அம்மக்களது நியாயமான கோரிக்கைக்கு இதுவரையில் எவருமே எதுவிதமான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு முன்வரவில்லை. இன்று இந்த அரசாங்கத்தின் மீள்குடியேற்ற புனர்வாழ்வளிப்பு வடக்காவிருத்தி அமைச்சு என்பது பிரதமர் ஊடாக தம்பசம் இருக்கின்றது என்றும், வடக்காவிருத்தி அமைச்சை வடக்கு கிழக்கு அமைச்சாக மாற்றுவோம் என்றும், வடக்கு கிழக்கில் தங்களது தாங்கள் சொல்வதையே மேற்படி அமைச்சு முன்னெடுக்கும் என்றும் சில தமிழ் தரப்பினர் பகிரங்கமாக தெரிவித்துள்ளனர். எனவே கேப்பாப்ளவு மக்களின் தொடர் போராட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் அம்மக்களது காணி நிலங்களை விடுவிப்பதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பை நினைத்தால் முடியும் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை. என்றாலும் அவர்களுக்கு அதில் அக்கறையில் என்பதையே அவர்களது செயல்பாடுகள் எடுத்துக்காட்டி வருகின்றன. அது மட்டுமல்லாது, வலிகாமம் வடக்கு ஸ்லாவத்துறை போன்ற பகுதிகளிலும் சொந்தக்காணி நில மீட்புக்காக நமது மக்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சுவீகரிக்கப்படாத நிலையில் பல ஏக்கர் காணிகள் பலவந்தமாகவே கையகப்படுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் இன்னமும் தொடர்கின்றது. இத்தகைய காணிகள் கொழும்பு போன்ற அல்லது இன்றைய இந்த நாட்டில் அபிவிருத்திகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற பகுதிகளில் இருந்திருக்குமேயானால் அது தொடர்பில் உங்களது பார்வை நிச்சயமாக சென்றிருக்கும். ஆனால் அவை எமது பகுதிகளில் அபிவிருத்தி தொடர்பில் புறக்கணிக்கப்பட்டு வருகின்ற பகுதிகளில் இருப்பதால் நீங்கள் கண்டுகொள்வதில்லை. ஆனால் எமது மக்களின் வாழ்நிலங்களாக மட்டுமன்றி வாழ்வாதார நிலங்களாகவும் அந்த காணி நிலங்கள் திகழ்கின்றன. பாதுகாப்பு தரப்பினர் அந்த காணிகளில் நிலை கொண்டு பல்வேறு வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கேள்வி கேட்டால் தேசிய பாதுகாப்பிற்காக அவர்கள் நிலை கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இங்கே தேசிய பாதுகாப்பு என்பது கோட்டை விடப்பட்டுள்ளது. இப்படியே நீங்கள் எதையும் மதிப்பீடு செய்யாமல் நீங்கள் மட்டும் அனைத்தையும் வைத்துக் கொண்டு அனுபவித்துக் கொண்டிருந்தால் நமது மக்கள் வேறெங்கே போய் வாழ்வது, வாழ்வாதாரங்களை தேடுவது என்று கேட்க விரும்புகின்றேன். ஏற்கனவே கையகப்படுத்திக் கொண்டுள்ள காணிகள் போதாக்குறைக்கு மேலும் காணிகளை கையகப்படுத்துகின்ற பலவந்தமாக பிடிக்கின்ற பல்வேறு திணைக்களங்களின் பெயரால் சூறையாடப்படுகின்ற நிலைமைகளும் தொடர்கின்றன. அண்மையில் கூட முல்லைத்தீவு பழைய செம்மலை நீராவி அடி பிள்ளையார் ஆலய விவகாரம் ஏற்பட்டு இன்னமும் அங்கு குழப்ப நிலைமைகள் தோற்றுவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. கன்னியா வெந்நீர் ஊற்று பகுதியில் அத்துமீறிய செயல்பாடுகள் தொடர்கின்றன. இதேபோன்று வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தோறும் இத்தகைய கவலிகரமான செயல்பாடுகள் ஏதோரு வடிவத்தில் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இத்தகைய செயல்பாடுகள் நமது மக்கள் மத்தியில் உணர்வு ரீதியானது மட்டுமன்றி உடல் ரீதியிலுமான தாக்கங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றன. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த நாட்டில் ஒரு பக்கத்தில் தமிழ் மக்களுக்கு எதிரான உணர்வு ரீதியிலான செயல்பாடுகளும் மறுபக்கத்தில் முஸ்லீம் மக்களுக்கு எதிரான உணர்வு ரீதியிலான செயல்பாடுகளும் சமாந்தரமான முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதையே அவதானிக்க முடிகின்றது. ஒரு பக்கத்தில் இந்துக்களின் ஆலயங்கள் குறிவைக்கப்படுகின்றன, மறுபக்கத்தில் இஸ்லாமியர்களது பள்ளிவாசல்கள் குறிவைக்கப்படுகின்றன, புராதன சின்னங்கள் குறிவைக்கப்படுகின்றன. குறிவைப்போர் வெவ்வேறு தரப்பினராக இருந்தாலும் செயல்பாடு ஒன்றுதான். எனவே இத்தகைய நிலைமைகளில் மாற்றம் ஏற்படாத வரையில் இந்த நாடு உருப்பட போவதில்லை. நமது மக்களது காணி விடுவிப்பு, தமிழ் அரசியல் கைதிகள் விடுவிப்பு, காணாமல் போனோர் கண்டுபிடிப்பு என அனைத்து விடயங்களும் உடனடியாக தீர்க்கப்படும் என கூறிக்கொண்டு ஆட்சிக்கு வந்த இந்த அரசும் அந்த வாக்குறுதிகளை மறந்துவிட்டது. இந்த அரசை கொண்டு வந்தோம் என மேற்தட்டிய தமிழ் தரப்பினரும் அதை மறந்துவிட்டனர். என்றாலும் இவை எதனையும் நமது மக்கள் மறந்துவிடவில்லை என்பதை தெரிவித்து சந்தர்ப்பத்துக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு மீண்டும் நன்றி தெரிவிக்கின்றேன்.
நன்றி. ஒன்றபல் டிபிஐக்கு நாயக்கு.
கரு சபாபத்துமணி, அது விசேஷம் விவாதேட்ட சகா சாகச்சாவட்ட பாஜனை வின ஸ்ரீலங்கா தக்ஷேரு கருவங்கி ஆயத்தனே சன்சோதன பிரிபந்த பணக்கெடும் பிரிபந்த காரணேதி விசேஷங்க பலாபுர்த்துனா ராஜ்யமித்துமாகின் விஷயபார மே காரணே பிரிபந்தவ இதிரிபட்கன சன்சோதனவல சுபாவே சகா ஏகே அந்தர்கதே பிரிபந்தவ நமுத் இத்துமாகே இக்க வச்சனையாக்வாத் மே பண சன்சோதனை பிரிபந்த கியவுனே நே இத்துமா விடத் காரணா கியலா தமங்கே காலைய இவரக்கரகாத்தா தெங் மே மே ஆயத்தனை பிரிபந்த சன்சோதனதி அப்படி தக்கா பந்தவாகதின் பரிபாட்டிய பிரிபந்தவ இவாகே இதிரி கிரியாத்மக விஷயம் விஷயகத காரணம் பிரிபந்தவ சன்சோதனம் ராசிய சம்பந்த விராத்திபுனா அத்தவாசியம் மேகதி தக்ஷேர் கருவங்கே ஹிகதாவே விசேஷம் பலபானோ ஹுங்காக் சுவேஸ்டோர பலாசபாவலத் இவகே மாயத்தனவலத் தக்ஷேர் கிரிமேதி தக்ஷேர் கருவங்கே ஹிகதாவே நிசா தீர்க காலையாக மாச கான சமஹார விட்ட மாச ஹதக் அட்டாக் சமஹாரைவா பமாவீமே சுவாவியம் அப்படி தேக்கா இன்சா மே பந்தவாகனீமேதி ஏக வினஸ்கிரிம சந்தா யாம் கிசி கிரமவேதியாக கிரியாத்மக கலித்து எனக்கு தமாய் அப்படி அதஹசவான்னே ஏக கிரியாத்மக கிரிமத்தேக்க மன் ஹிதனவா அப்படி புழுவாம் வே யாம் வடப்பில்லகட்ட பிரவேச வேண்ண மே தெக்க இன்சா மே வடசதகங்கோதி அப்படி மே காரணத் தெக்கம அப்படி கியன்னோன மே மே காலை புராம சபாபத்துமணி விசேஷம் மேலட்டே மத்துவெச்ச மே தின கலனாவ சதி கலனாவ துல அதி விசால தேசபாலன வினசாக் சமாஜிய வினசாக் இவகேம விஷயம் சேத்திரவல ஆகமிக வினஸ்வீம் ராசியாக மதுவுனாம் மேவட கலிங் அத்தவசியம் ஆண்டுவாக் பிரியட்ட வக கியான தோனே பகுகே காரே மாவனல்லி புது பிரிமிய கதீமிய சித்திய பிரிபந்தவ ஹரியட ராஜகாரிக்கலே நே ஏ சம்பந்த அய பிரிபந்த பெமில்லி இதிரிபாட்களாத் பிவித பகுசம்விதான இவ கணங்கத்தினே புத்தலமே இலுவாங் குலமிட்டேயா அதிவிசால போம பிரமானியாக அவுனா இவகேம யுத ஹமுதாவோட சமான அதுவும் ஹம்முனா ஏ பிரிபந்த விதிமத் பரீட்சணையாக கரு சபாபத்துவனை கலே நே இவ கிரியாத்மக்கரான மே தத்திய சமனே கரன் திபுனா சமஹார வார்த்தாவின ஆகாரேட்ட மெத்தியமித்துருங்கே துரகத்தன பணவில நிசாம சமஹார பரீட்சணை யட்டகியா இவரின் அத்திவெச்ச ஹானிய பவுகே காலி அப்படி எஹின் டெக்கா லோகே மவித்துவுனா ரட்ட மவித்துவுனா மே தத்திய தெக்கு இன்சா மே பிரிபந்தவ அத்தவசியம் வாக்கியூத்தம் දඬුවම් ලබා දීම සඳහා ක්‍රියාත්මක කිරීමේදී අපි දැක්කා වෙනම ජවනිකාවක් තමයි දැන් ක්‍රියාත්මක වෙන්නේ මේ රටේ ජනතාව නොමග යවීම සඳහා ක්‍රියාත්මක කරන වැඩපිළිවෙලක් විදිහට. ඒ නිසා මේ අන්තවාදී උම්මන්තකින් ක්‍රියාත්මක කරපු යම් යම් දේවල් නිසා සමහර මුස්ලිම් සමාජය තුලත් ලොකු කඩාවැටීමකට පත් වෙලා තිබෙනවා. විශේෂයෙන් දැන් අපි දැක්කා මේගමුව ප්‍රදේශයේ ඒ වගේ මනකළු ප්‍රදේශයේ මේ පල්ලිවලට පහර දීමත් එක්ක සිද්ධි වාචකයන්ට සම්බන්ධ වෙච්ච කාරණේදී ඉතාමත් මැනවින් ඉතාමත් ගෞරවාන්විත විදිහට අපේ කාදිනල්තුමා රන්ජිත් මැල්කම් කාදිනල්තුමා පෙනී හිටමින් නැගිටින්න සූදානම් වෙච්ච ජාතිවාදී ස්වභාවය වෙනස් කරලා ශක්තිමත්ව කටයුතු කළාම මේ රටේ එක්සත් ජාතික පක්ෂය නියෝජනය කරන මංගල සමරවීර අමාත්‍යවරයා එතුමා දෙපාරක් තුන්පාරක් විවේචනය කළා මේ කාදිනල්තුමාගේ මේ ඉතාමත් බුද්ධිමත් ක්‍රියාමාර්ගයේ පිළිබඳ ඔවුන් දකින ඒ අසුභවාදී තත්ත්වය. දැන් රතන හාමුදුරුවන්ගේ උපවාසයේ පිළිබඳ ස්ථානයට ගියේක පවා දැන් බෞද්ධ මධ්‍යස්ථානයක් ගාව දල්දා හාමුදුරුව වැඩහින්න ඉදිරිපිට රතන හාමුදුරුව සහ මහා සංඝරත්නයේ අන්‍යාගමික පූජකවරුන් හින්දු පූජකවරුන් මේ සියල්ලම ඒකාබද්ධ වෙලා මේ පිළිබඳ කටයුතු කරද්දී අතවශයෙන්ම ආගමික නායකයා විදිහට ගිහිල්ලා මේ ආගමික සහජීවනයේ මේ ක්‍රියාත්මක කරන්න කටයුතු කිරීම ඉතාමත් වැදගත් කාරණයක්. ඒක පවා විවේචනය කළා. එතකොට අපිට තේරෙන්නේ එක්සත් ජාතික පක්ෂයේ ඇමතුරුන් මේවා පිළිබඳ දකින එක්සත් ජාතික පක්ෂයේ දකින ස්වභාවය. ඒ නිසා මේ පිළිබඳව අතවශ්‍යම රටේ ලොකු ප්‍රශ්නයක් මතුවලා තිබෙනවා. ලොකු කතිකාවතක් යනවා එක්සත් ජාතික පක්ෂයේ මේ කාලය තුල කටයුතු කරපු ආකාරයත් ඒ වගේම දැනට ක්‍රියාත්මක කරන වැඩසටහන් පිළිබඳව. දැන් අපි දැක්කා ඊයේ පෙරේදා අද උදේ පාර්ලිමේන්තුවේ සාකච්ඡාවට භාජනය වුණා එක්සත් ජාතික පක්ෂයේ මැතිවරණයට සූදානම් වීමක් විදිහට 106කට එක්සත් ජාතික පක්ෂයේ හිතවත් සමුද්ධි ප්‍රතිලාභින් තෝරාගෙන ලබා දීමේ ඒ සඳහා 103,000 ප්‍රචාර කටයුතු සඳහා දැන් අනුර කුමාර දිසානායකතුමා පැහැදිලි කළා විශේෂ විෂය මෙන්න මේ කාරණවලට මෙච්චර මුදලක් වියදම් කරලා තිබෙනවා කියලා. ඒ මුදල් කාගෙද? සමුද්ධි ප්‍රතිලාභින්. සමුද්ධි ප්‍රතිලාභින් කියන්නේ සමුද්ධි බැංකුවලින් ඒවා එකතු කරලා සමුද්ධි ප්‍රතිලාභින්ෙන් ලබාගෙන ඒවා ඒගොල්ලන්ගේ හොරණාවක් විදිහට ඒගොල්ලන්ගේ දේශපාලන වාසිය සඳහා පාවිච්චි කරන්න තමයි ගරු සභාපතිතුමනි කටයුතු කරලා තිබෙන්නේ. ඒත් එක්ක මේ රටේ සමුද්ධි ව්‍යාපාරය චන්ද්‍රිකා බණ්ඩාරනායක කුමාරතුංග මැතිණිය යුගයේ ආරම්භ කරපු ව්‍යාපාරයක් විදිහට මේ රටේ දිරිඳුකම තුරන් කරන්න ඒ වගේම යලි ශක්තිමත් පුරවැසියෙක් නිර්මාණය කරන්න ඔවුන් කුඩා කණ්ඩායම් හදලා බැංකු සංගම් හදලා ඒ බැංකු සංගම් ඉතුරු කරලා ඒ ඉතුරු කිරීමත් එක්ක ඔවුන් සයුබල ගැනීමේ ක්‍රියාත්මක වීමත් එක්ක අති විශාල ප්‍රමාණයක් සයුබල ගන්නන්න පුළුවන්කම ලැබුණා. නමුත් අද ඒක මොකද වෙලා තිබෙන්නේ? දේශපාලන කරණයකට සම්බන්ධ වෙලා තිබෙනවා. ඒත් එක්ක ඒ අයගේම සල්ලි පාවිච්චි කරලා බැංකුවල සල්ලි පාවිච්චි කරලා අපි දැක්කා පත්තර පිටුවල මේ දවස්වල යනවා මේ පිළිබඳ රැස්වීම් තියෙන තැන් ඒ වගේම ටී-ෂර්ට් ගහලා බෙදලා ලොකු කටවුට් ගහලා නගර පුරා ක්‍රියාත්මක කළා. මේ දේශපාලන මැතිවරණ ව්‍යාපාරයක සැලසෙන ස්වභාවයක් තමයි අහිංසක සමුද්‍ර ප්‍රතිලාභියාගේ මුදලින් ස්වභාවතුමනි කරන්න බලාපොරොත්තු වෙන්නේ. ඒ නිසා මේවා පිළිබඳව ක්‍රියාත්මක කරන වැඩසටහන් පිළිබඳව මම හිතනවා මේ මුදලය පිළිබඳ කාරණෙත් එක්ක පාර්ලිමේන්තුව මේකට වග කියන ආයතනයක් මේ රාජ්‍ය ගිණුම්කාර සභාව ඒ වගේම අපේ අනිකුත් කමිටුවල මේ පිළිබඳව විශේෂයෙන් ගරු කතානායකතුමාගේ අවධානය යොමු වෙලා මේ වගේ මේ මුදල් අවභාවිතා කිරීම ජනතාවගේ මුදල් අවභාවිතා කිරීම පිළිබඳව විශේෂයෙන් මේ පිළිබඳව දෙපාරක් කල්පනා කළ යුතු වෙනවා. ඒ විතරක් නෙමෙයි ගරු සභාපතිතුමනි විශේෂයෙන් පසුගිය කාල මුළුල්ලේම ක්‍රියාත්මක කරපු වැඩසටහන දිහා බැලුවම දැන් විශේෂයෙන් මම කුණාල දිස්ත්‍රික්කයේ නියෝජනය කරන මහජන නියෝජිතෙක් විදිහට පසුගිය දවස් දෙකේම හෙළිදරව් වුණා විශේෂයෙන් කුණාගල මහරෝවාලේ විශේෂඥ වෛද්‍ය සාෆික් වෛද්‍යවරයා පිළිබඳව මේ වෙනකොට පැමිණිලි 733ක් කුරුණෑගල විතරක් දමුල්ලෙන් පැමිණිලි 105ක් මේ වෙනකොට ලැබෙමින් පවතිනවා වඳභාවයට පත් කරපු කාන්තාවන් සොයන්ව ඇවිල්ලා කුරුණෑගල මහරෝහල්ටත් දමුල්ල මහරෝහල්ටත් අද පැමිණිලි ඉදිරිපත් කරලා තියෙනවා මිනිමරුන් 800ක් එක පුජ්‍යලේ ක්‍රියාත්මක කළාම මේ පිළිබඳ කටයුතු කිරීමේදී කුරුණෑගල රෝහලේ සෞඛ්‍ය අධ්‍යක්ෂකවරයාත් තර්ජනය කළා තිබෙනවා කොළඹ සෞඛ්‍ය අමාත්‍යාංශයේ යම් යම් බලධාරීන් මේවා නවත්තන්න මේවා වැරදි විදිහට ක්‍රියාත්මක කරන්න ඒ නිසා අද කුරුණෑගල රෝහලේ සේවක මණ්ඩලය වෛද්‍යවරුන් හෙදියන් කාර්ය මණ්ඩලය අද ශක්තිමත් ඉන්න නිසා තමයි අද අධ්‍යක්ෂතුමාට මේක හරියට ක්‍රියාත්මක කරගෙන පුළුවන් වෙලා තිබෙන්නේ. ඒ නිසා මේ වගේ විශේෂයෙන් සිසේරියන් සැත්තම අනුසාරයෙන් ක්‍රියාත්මක කරන මේ වැඩසටහන් පිළිබඳව මේ කාරණේ මතුරන් පස්සේ තමයි සභාපතිතුමනි මේ පිළිබඳව හොයන්න කල්පනා කළා තියෙන්නේ. මේක කලින් කොච්චර සිද්ධ වෙන්නේ නැද්ද? මොකද මේ ලාංකික සමාජයේ දරුවා කියන ඒකකේ හරි වැදගත් දැන් පහුගිය ඉතිහාසයේ පුංචි පවුල රත්තරන් කියලා අපේ ගම්වල මේ ක්‍රියාත්මක කළ කුමන්ත්‍රණයක් විදිහට ලෝක බැංකු ආධාර අනුව ක්‍රියාත්මක කරපු අවස්ථා තිබෙනවා ඒ නිසා මේ වෛද්‍යවරයා එක්සත් ජාතික පක්ෂ ලයිස්තුවෙන් කුරුණෑගල දිස්ත්‍රික්කයේ තරම් කරපු කෙනෙක් ඊළඟ ලයිස්තුවේ ඉන්නේ ඔහු ඊළඟ නවීන ඇමතුමා ගාවට ඊළඟ ලයිස්තුවේ ඉන්න පුජ්‍යලයා විදිහට ඔහු ආපහු පත්වීමට පිහිටුවේ කොහොමද කියන අපි ප්‍රශ්නයක් තියෙනවා මොකද ඔහුට තරම් කරන්න බෑ වෛද්‍ය ක්ෂේත්‍රයේ ඉඳගෙන රජයේ සේවකයෙක් විදිහට එතකොට මේක විශේෂයෙන් පාර්ලිමේන්තුවේ කතා කළා ඒ වගේම වෛද්‍ය සභාව මේ ගැන කතා කළා මේවා කිසි දෙයක් ක්‍රියාත්මක කර නැතුව අද එයාගේ හයිය පාවිච්චි කරලා දේශපාලන බලය පාවිච්චි කරලා සමහර ඇමතුරුන්ගේ බලය පාවිච්චි කරලා මේක ක්‍රියාත්මක කරලා තිබෙනවා ඒ නිසා මේ වෛද්‍යවරයා පිළිබඳව අත්තරම් වෙ ඉන්න වෛද්‍යවරයා පිළිබඳ පත්වීම ලබාගත් ස්වභාවය ඔහු සේවයේ පිහිටවපු ස්වභාවය ඔහු සේවයේ පිහිටවන්නේ පයි කියලා සෞඛ්‍ය සේවා අංශයෙන් ක්‍රියාත්මක කරපේවා පැත්තකට දාලා ඔහු යළි සේවයේ පිහිටවල කරපු කාර්යය තමයි 800 ගාණක් මේ රටේ අනාගත පරපුර නැති කළ දැම්මේක ඒක සුළුපටු කාරණයක් නෙමෙයි ඒ නිසා මේ පිළිවෙල අම්මලා අද කුරුණෑ රෝහල ගාව හඬා වැළපෙනවා මොකද මුළු ජීවිත කාලයම දරුවෙක් හම්බෙන්නේ නැහැ ඒ අයට ඒ නිසා මේ මහා අපරාධය මේ මහා අපරාධය පිළිබඳව වාග්කූත්තන්ට විතරක් නෙමෙයි පිටිපස්සේ ඉන්න අයත් මේ නීතිය රැහැනට අහු කරලා මේ පිළිබඳව විශේෂ වැඩපිළිවෙළක් ක්‍රියාත්මක කළ යුතුයි මොකද අපිට පේනවා මේක මෙහෙම යන්න ගියොත් මේ විවිධ සංවිධාන අපිට පේනවා පෙළ ගැහිමින් ඉන්නවා මේවට වෙන වෙන ක්‍රියාමාර්ග ගන්න මෙයාගේ පියවරු මෙයාගේ ඥාතීන් මෙයාගේ ගම්මානවල ඒ වගේ මේ ගම්මාන සම්බන්ධ බහුජන සංවිධාන අද සූදානම් වෙලා ඉන්නවා විවිධ විරෝධයන් ඉදිරිපත් කිරීම සඳහා ඒ නිසා අපි දන්නවා පෘතුගීසීන් රන්දේසින් ආපු යුගයේ විශේෂයෙන් අපි දන්නවා සමහර ගම් පිටින් ඌව වෙල්ලස්ස වගේ ප්‍රදේශවල දරුවෝ සමෝල ඝාතනය කළා ඒ වගේම බූටාවේ රටේරාල වගේ අයගේ ගම්වල පුංචි දරුවෝ විනාශ කළා ඒවට වඩා දරුණු කාර්යයක් තමයි මේ ක්‍රියාත්මක කිරීම ක්‍රියාත්මක කරලා තියෙන්නේ ඒ නිසා මම හිතනවා මේ වගේ මහා අමුමුයි අපරාධ මිහිපිට අපරාධ ක්‍රියාත්මක කරන කාර්යය පිළිබඳව මේක වෙනත් ජාතින් පිළිබඳව කෝණයකින් බලන්නේ නැතුව සිංහල දමිළ මුස්ලිම්ද කියලා බලන්නේ නැතුව මේ අපරාධයේ ස්වභාවය තේරුම් අරගෙන මේකට නිසි දඬුවම් දීලා ඒ පිටිපස්සේ ඉන්න යම් යම් බලවේග ක්‍රියාත්මක කිරීම සම්බන්ධව මේකේ ඔහු එක්සත් ජාතික පක්ෂයෙන් තරං කළාම ඔහු හිටියේ රාජ්‍ය සේවයේද එහෙම නැත්නම් ඔහු
විනාඩි එකක් තියෙනවා
ආවන් පස්සේ ඔහු සේවයේ පිහිටේ කොහොමද සෞඛ්‍ය සේවා අන්තයෙන් එපා කියද්දී වෛද්‍ය සභාව එපා කියද්දී මේ ක්‍රියාත්මක කරපු කාරණේ පිළිබඳ කවුද අනුමැතිය ලබා දුන්නේ කියන ගරු සභාපතිතුමනි මේ ගැන විධිමත් පරීක්ෂණයක් කළ යුතුයි. ඒ නිසා මේ වගේ කාරණාත් එක්ක දවසින් දවස විවිධ කාරණා අද සමාජ ජාලය තුළ විකාශනය වෙනවා. ඒ නිසා මේ සමාජ ජාලය තුළ විකාශන වෙන ඒවා පිළිබඳව අපි දැක අද පත්පත් වල සමහර දැන්නින් ඒ වගේම ප්‍රවෘත්ති පිළිබඳව දඬුවම් දීමේ තීන්ද ක්‍රියාත්මක කළා කියනවා. ඒත් ආයෙත් ආපහු වෙන්නේ සම්පූර්ණ මුඛවාඩම් වැඩපිළිවෙලක්, ඒ වගේම සැබෑ තත්ත්වයේ ඉරදරව් කරගන්න වැඩපිළිවෙල මකා දැමීමේ වැඩපිළිවෙලක්. මේවට මම හිතනවා තවත් ජනතාව ඇවිලෙන කාරණයක් තමයි මේකත් එක්ක මතුවෙන ගරු සභාපතිතුමනි. එහෙම ක්‍රියාත්මක කළොත් එහෙම සැබෑ තතු, සැබෑ තොරතුරු, මේ වගේ සමාජ ද්‍රෝහි ක්‍රියාත්මක කරන අයගේ තොරතුරු මාධ්‍යයෙන් හෙළිදරව් වෙන්නේ නැහැ. ඒවා එතකොට මේ පිළිබඳ ලොකු ප්‍රශ්නයක් මතුවෙනවා. සමාජයේ වෙනත් කතිකාවන් යනවා, මේට පරිබාහිර වෙනස් සමාජයේ කොටස් ඇවිලීමේ වැඩසටහන් ක්‍රියාත්මක වෙනවා. ඒ නිසා මේ පිළිබඳව අපි මීට වඩා විධිමත් වැඩපිළිවෙලක් ක්‍රියාත්මක කරන්න ඕන. අපිට පේනවා අද මේ පාර්ලිමේන්තුව දිහා බැලුවම පේනවා අපිට එක්සත් ජාතික පක්ෂයේ කී දෙනාද අද පාර්ලිමේන්තුවේ මේ වගේ විවාදයකට සම්බන්ධ වෙන්නේ. එතකොට ආණ්ඩුවේ කාර්යය අද අතහැරලා ඉන්නවා. අද ආණ්ඩුවේ වගකීම අතහැරලා ඉන්නවා. අද ඉදිරිපෙළ ඇමතුරු කවුරුත් නැහැ යම් ප්‍රශ්නයක් ඇහම උත්තර දෙන්න. ඒ නිසා මේක දැම්මම අතහැරලා තමයි කටයුතු කරන්න ක්‍රියාත්මක කරන්න. ඒ නිසා මේ පිළිබඳ අඩු වශයෙන් ආණ්ඩු පක්ෂයේ සමුදායකතුමා අත වශයෙන්ම ක්‍රියාත්මක කිරීමේදී යම් යම් වැඩසටහන් පිළිබඳව යම් යෝජනා අපි දැක්කා. මුදල් රාජ්‍ය අමාත්‍යවරයා මේ තක්ෂේරුකරුවන්ගේ සංශෝධන පනත ගැන එක වචනයක් කිව්වේ නැහැ. එක වචනයක් අඩු වශයෙන් අප බලාපොරොත්තු වුණා මුදල් රාජ්‍ය අමාත්‍යවරයා මේ ගැන යමක් පැහැදිලි කරයි කියලා. එක වචනයක් මේ පනත ගැන ඔහුට කියන්න බැරි වුණා. එතකොට කවුද පනත පාර්ලිමේන්තු ඉදිරිපත් කළාම විශේෂභාර අමාත්‍යවරයා නැතිනම් ඒ පිළිබඳ ඉන්න රාජ්‍ය අමාත්‍යවරයාවත් මේ ගැන කතා කරන්නේ නැත්නම් ගරු සභාපතිතුමා කවුද කතා කරන්නේ මේක?
කරු මදුරතුමා කාලය අවසන්.
ඒ නිසා මේ පිළිබඳව මීට වඩා විධිමත්ව රජයක් විදිහට තමන්ගේ වගකීම් ජනතාව වෙනුවෙන් ක්‍රියාත්මක කරන වැඩසටහන් පාර්ලිමේන්තුවට පනතක් ඉදිරිපත් කළ ක්‍රියාත්මක කරන ආයතනගත වැඩසටහන් පිළිබඳව කටයුතු කිරීමට වඩා ඉතාමත් බුද්ධිමත්ව කළ යුතුයි කියන එක තමයි අපේ අදහස. බොහොම සුදුසුයි.
බොහොම සුදුසුයි. ඔන්රබල් කරසන රාජකරණ.
බොහොමත් ස්තුතියි සභාපතිතුමනි. විශේෂයෙන්ම අද කාරණාවක් හැටියට ප්‍රධාන වශයෙන්ම කතා කරන්නේ ශ්‍රී ලංකා තක්සේරුකරුවන්ගේ සංශෝධන කිටුම්පත පිළිබඳව නව තාක්ෂණයේ යොදා අපි ඉදිරියට යා යුතු රටක් හැටියට. ඒ තාක්ෂණය සියල්ලම ඔබ කවුරුත් දන්නවා ඉස්සර කොච්චර කාලයක් යනවද, ඉඩමක් මනින්න ගියාම මොන වගේ තාක්ෂණයද යොදන්න කියන එක අපි කවුරුත් දන්නවා. නමුත් දැන් අපිට මේ ලංකාව ඉඳගෙන මේ ලෝකේ ඕනෑම රටක ඉඩම් පිළිබඳව තොරතුරු ගන්න, ඉඩම් පිළිබඳව ඒ අවශ්‍ය කාරණා පිළිබඳව සොයාගන්න හැකියාව දැනුම තියෙනවා මේ තාක්ෂණය තුලින්. ඉතින් අපේ රටක් හැටියටත් මේ සුදුසු උසස් තාක්ෂණය යොදාගෙන අපි මේ කටයුතු සියල්ලම ඉටු කරන්න බලාපොරොත්තු වෙනවා. විශේෂ කාරණාවක් හැටියට මේ කාලීන තත්ත්වය පිළිබඳවත් වචනයක් අපි කතා කරන්න ඕන. අද අපිට රටක් හැටියට ඉතා අවාසනාවන්ත තත්ත්වයකට පත් වෙලා තියෙනවා. ඔබ දන්නවා පාස්කු ඉරිදා ප්‍රහාරයත් එක්ක මේ රටේ කවදාක්වත් බලාපොරොත්තු වෙච්ච නැති ඉස්ලාම් අන්තවාදී ත්‍රස්තවාදීන් පිරිසක්ගෙන් වෙච්ච ප්‍රහාරය නිසා මේ වෙනකොට මුස්ලිම් ප්‍රජාව එක පැත්තකට, ඒ වගේම සිංහල ප්‍රජාව තව පැත්තකට, ද්‍රවිඩ ප්‍රජාව තවත් පැත්තකට බෙදිලා තියෙනවා. එතකොට ඒ ප්‍රජාවට දේශපාලන නායකත්වය දෙන අපි එක පැත්තකින් අනිත් පැත්තකින් ආගමික නායකත්වයක් දෙන ගරුතර ස්වාමීන් වහන්සේලා පූජකතුමන්ලා ඇතුළු ආගමික නායකයින් මේ සිළු දෙනාගේම ක්‍රියාවන් නිසා තව තවත් ආගමික වශයෙන් ජාතික වශයෙන් මේ රට බෙදෙන ලකුණුයි තියෙන්නේ. එතකොට මේ වෙලාවේදී මම නම් පෞද්ගලිකව හිතන්නේ ශ්‍රී ලාංකිකයන් හැටියට අපි හැමෝම එකතු වෙන්න අවශ්‍ය වෙලාවක්. මේ වෙලාවේදී දේශපාලනය කතා නොකළ යුතුය. මේ වෙලාවේදී සිංහලද ද්‍රවිඩද මුස්ලිම්ද බෞද්ධද කතෝලිකද හින්දුද ඉස්ලාම්ද කියන දේට වඩා මේ හැම ආගමක්ම නරක දෙයක් කියලා නැහැ. මේ හැම ආගමකම තියෙන්නේ හොඳ දේවල් කරන්න කියලා. බෞද්ධ ආගමෙත් කතෝලික ආගමෙත් ඉස්ලාම් ආගමෙත් හින්දු ආගමෙත් මේ හැම දෙයකම කියන්නේ හොඳ දේවල් කරන්න කියලා. එකිනෙකාට ආදරය කරන්න කියලා. අනිත් ආගම්ට ඒ ගෞරවය ලබා දෙන්න කියන එක. විශේෂයෙන්ම මං අදහන බුදුදහම තරං මෛත්‍රිය කරුණාව පිළිබඳව කියලා දෙන උපදෙස් දෙන ආගමක් නැති තරමට. නමුත් අවාසනාවට අද ඉතා සුළු පිරිසක් මේ දේශපාලන හස්තයක් නිසා ඒ පිටිපස තියෙන දේශපාලන හස්තය නිසා අපේ ශ්‍රී ලාංකික සමාජය කොටස් වලට බෙදන්න කඩන්න උත්සාහ කරනවා. මම විශේෂයෙන්ම කියන්න ඕනේ මේ අවස්ථාවේදී අපි සිළු දෙනා එක එක කණ්ඩායම් වලට කඩන්න නැතුව එකතු වෙන්න ඕනේ. මම ගරුතර මහානායක ස්වාමීන් වහන්සේලාගේ ඊයේ දිනේ නිකුත් කළේ නිවේදනයට ආචාර කරනවා. උන්වහන්සේලා අපේ මුස්ලිම් දේශපාලඥයන්ට නැවතත් ඒ ධූර ලබා දෙන්න ලබා ගන්න කියන ඒ ඉල්ලීම සිදු කරලා තියෙනවා. මම ඉල්ලනවා අපේ මුස්ලිම් දේශපාලඥයන්ගෙනුත් අපේ ගරුතර මහානායක ස්වාමින් වහන්සේලාගේ ඉල්ලීම සලකලා බලලා අපි මේ වෙලාවේ කොන් කරන්න ඕනේ ත්‍රස්තවාදීන් මිස සාමාන්‍ය මුස්ලිම් ජනතාව නොවන නිසා ඒ අයට ඒ වගකීම් ටික බාර ගන්න. එක පුද්ගලයෙක් ආගමික නායකයෙක් වෙන්න පුළුවන්, පූජකවරයෙක් වෙන්න පුළුවන්, ස්වාමින් වහන්සේ නමක් වෙන්න පුළුවන්, මෞලවිතුමෙක් වෙන්න පුළුවන්. මේ එක පුද්ගලයෙක් යම් අන්ත ක්‍රියාවක් සිදු කරා නම් අනිත් කණ්ඩායමේ පිළිතුර වෙන්නත් ඕනේ අන්ත ක්‍රියාවකින් නෙවෙයි. ඒකෙන්ද දැන් අපි රටක් හැටියට ඉදිරියට යන්න නම් සාමාන්‍ය ජීවිතයක් අපි මේ පාස්කු ඉරිදා ප්‍රහාරයට කලින් තිබ්බා. අපි බැලුවේ නෑ සෑම මුස්ලිම් ජාතිකයෙක්ම ත්‍රස්තවාදියෙක් විදිහට. නමුත් අවාසනාවට ආකාරයට ඒ සිදුවීමත් එක්ක එවැනි තත්ත්වයක් උදා වෙලා තියෙනවා. හැබැයි මෙතනදී ත්‍රස්තවාදීන් මිසක් මුස්ලිම් ජාතිකයන් සෑම දෙනාම ත්‍රස්තවාදියෙක් නොවන බව විශේෂයෙන්ම කියන්න ඕන. ඒකට ඒ විශ්වාසය ගොඩනගා ගන්න මම ඉතා සතුටු වෙනවා. අතිගරු ජනාධිපතිතුමා පොලිස් පරීක්ෂණයක් කණ්ඩායමක් මේ චෝදනා ලක්වෙච්ච මුස්ලිම් දේශපාලඥයන්ට ලබා දීලා ඉතා ඉක්මනින්ම ඒ පරීක්ෂණය සිදු කරලා රටට ඇත්ත හෙළි කරන්න ඕන එක පැත්තකින්. අනිත් පැත්තට අර වෛද්‍ය ශාෆි ඒ සිදුවීම කෙරෙහි අපේ සිංහල ජනතාව ඒ මුස්ලිම් වෛද්‍යවරුන් දිහා අමුතු විදිහට බලන අවිශ්වාසයක් ගොඩනැගිලා තියෙනවා. ඉතා ඉක්මනින් ඒ ගැන පරීක්ෂණයක් කරලා රටට ඇත්ත හෙළි කරන්න ඕන. යම් පුද්ගලයෙක් වැරදිකරුවෙක් නම් එයා සිංහලද මුස්ලිම්ද ද්‍රවිඩද කියන එක අදාළ වෙන්නේ නැහැ. ඒ වැරද්දට නීතිය ක්‍රියාත්මක කරන්න ඕන. ඒ නීතිය ක්‍රියාත්මක කරන්න කිසිසේත්ම දේශපාලන වශයෙන් බලපෑම් සිදු නොකළ යුතුයි. මම විශ්වාස කරනවා එහෙම සිදු වෙන්නේ නැහැ කියලා. විශේෂයෙන්ම නීති හා සාමයේ අමාත්‍යවරයා හැටියට කටයුතු කරන්න අතිගරු ජනාධිපති මෛත්‍රීපාල සිරිසේන මහත්තයා, ආරක්ෂක අමාත්‍යවරයා හැටියට කටයුතු කරන්නේ අතිගරු මෛත්‍රීපාල සිරිසේන ජනාධිපතිතුමා, එක්සත් ජාතික පක්ෂයේ අමාත්‍යවරයෙක් මේ දෙකේම නැහැ. එතකොට එක්සත් ජාතික පෙරමුණේ අමාත්‍යවරු නෙමෙයි. එතකොට එතුමාට ඒ ස්වාධීන ඒ කටයුත්ත සිදු කරන්න පුළුවන්.
කරු මන්දිරතුමා විනාඩි දෙකක් තියෙනවා.
ඒ පරීක්ෂණ බොහොම ස්තුතියි. ඒ පරීක්ෂණය ඉක්මනටම සිදු කරලා රටට ඇත්ත සාධාරණ හෙලිකරෝතින් නැවතත් අපිට පුළුවන් වෙනවා ශ්‍රී ලාංකිකයන් හැටියට අර 21 වෙනිදා ප්‍රහාරයට කලින් ජීවත් වුණා වගේ ශ්‍රී ලාංකිකයන් හැටියට එකට ජීවත් වෙන්න. ඒ එකට ජීවත් වීමට අර විශ්වාසය නැවත ගොඩනගා ගන්න ඕන. ඒ විශ්වාසය ගොඩනගා ගන්න අපි හැමෝම මේ පරීක්ෂණ වලින් එන ප්‍රතිඵල දිහා අපි බලන් ඉන්නව නොවිසිල්ලේ. අනේ ඒ කටයුත්ත ඉතා ඉක්මනින් සිදු කිරීමට කටයුතු කරන්න ඕන. ඒ වගේම තමයි අපේ මහානායක ස්වාමින් වහන්සේලා කරපු ඉල්ලීම විශේෂයෙන්ම සලකලා බලලා අපේ මුස්ලිම් දේශපාලන නායකයින් මේ අවස්ථාවේදී එකට එකතු වෙලා රටක් හැටියට ශ්‍රී ලාංකිකයන් හැටියට මේ රට ගොඩනගා ගන්න මට ලොකු විශ්වාසයක් තියෙනවා. මේකට වැඩි කාලයක් යන්නේ නැහැ. හැබැයි මේ අවස්ථාවේදී මං කනගාටුවෙන් හරි ප්‍රකාශ කරන්න ඕනේ, මේක පිටිපස්සේ දේශපාලන හස්තය කරුණා කරලා මේ රට කෑලි කෑලි වලට කඩලා විනාශ කරන්නේ නැතුව දේශපාලනේ පැත්තකට තියලා අපි රටක් හැරීරට අපි ඉදිරියට යන්න කරුණා කරලා විපක්ෂයත් කටයුතු කරන්න. මේ වෙලාවේ දේශපාලනය අවශ්‍ය නැහැ. මේ ඉදිරියේදී එන මැතිවරණයකදී අපි දේශපාලනය ගැන කතා කරමු. නමුත් මේ ඊළඟ එන මාසෙ දෙකේදී අපි හැමෝම එකතු වෙලා ශ්‍රී ලාංකිකයන් හැටියට යලි මේ රටක් අපි කාටත් දේශපාලනය කරන්න රටක් තියෙන්න ඕන. අපි කාටත් දේශපාලනයක් කරන්න රටක් තියෙන්න ඕන. මේ රටක් නැතුව අපිට දේශපාලනය කරන්න බෑ. එහෙමනම් කවුරුරි හිතනවා නම් මේ රටේ කෑලි කෑලි වලට කඩලා ජාතීන් හැටියට කඩලා අපිට පුළුවන් කියලා ඊළඟ මැතිවරණයේ ජයග්‍රහණය කරන්න, එහෙම වෙන්නේ නැහැ. අති මහත් බහුතරයක් ඉන්නේ අන්තවාදී පිරිසට විරුද්ධව. එහෙනම් අන්තවාදී පිරිසක් සිංහල වේවා, මුස්ලිම් වේවා, ද්‍රවිඩ වේවා, මේ අන්තවාදී සියලුම දෙනා ත්‍රස්තවාදීන් හැටියට කටයුතු කරනවා. මේ රට විනාශ කරන්න කටයුතු කරනවා. අපිට අවශ්‍ය වෙන්නේ ඒ අයව නෙමෙයි, ශ්‍රී ලාංකිකයන් හැටියට අපිට ඉදිරියට එන්න. ඒ ශ්‍රී ලාංකිකයන් හැටියට ඉදිරියට එන්න අපි සියලු දෙනා එකතු වෙන්න ඕනේ. මම මීට වඩා දීර්ඝ වශයෙන් කතා කරන්නේ නැහැ. බොහොමත් ස්තුතියි.
බොහොමත් ස්තුතියි ගෞරව ව්‍යාලේන්ද්‍ර.
සභකි තලමෙදාංගම් පාර්ලමෙන්ට குழுக்களின் பிரதி தவசார்களே, திட்ட முன்மொழிவுகள் வரும்பொழுது திட்ட முன்மொழிவுகளை நாங்கள் கடந்த 4 வருட காலத்திலே சமர்ப்பித்திருக்கின்றோம். பல திட்ட முன்மொழிவுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த திட்ட முன்மொழிவுகள் திட்ட முன்மொழிவுகளாகத்தான் இருக்கின்றன. ஆனால் அவை திட்ட அமுலாக்கம் செய்யப்படவில்லை. ஆகவே ஒரு திட்டத்தினுடைய வெற்றி என்பது திட்ட முன்மொழிவுகள் வழங்கப்படுவதோடு மட்டும் முடிவடைவதல்ல. அந்த திட்டம் சரியான முறையில் அமலாக்கப்பட வேண்டும். இது குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே வலுவிழந்து வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கின்ற மக்களுடைய 3 தசாப்த கால யுத்தத்திலே பலதரப்பட்ட விடயங்களை, உயிரை உடமையை இழந்திருக்கின்ற இந்த மக்களுடைய வாழ்வாரத்தை மீள கட்டி எழுப்புவதற்காக இந்த நான்கு வருட காலத்திலே பல திட்டங்களை முன்மொழிந்தோம். பல வலி, அதாவது பாவனைக்கு ஏற்றதாக இருந்து பாவனைக்கு உதவாது போன தொழிற்சாலைகளை மீள கட்டி எழுப்பதற்கான திட்டங்களை முன்வைத்தோம். அது எதுவுமே நடைபெறவில்லை. அந்த நிலைமையிலே எவ்வாறு அந்த பகுதியிலே நாங்கள் ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும் என்ற கேள்வி இங்கே எழும்புகிறது. கௌரவ தலைவர் அவர்களே, வேலையற்ற பட்டதாரிகள் 2015 ஒன்பதாம் மாதம் பாராளுமன்றத்திலே இந்த அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பிரதம மந்திரி அவர்கள் 10 லட்சம் இளைஞர் யுவதிகளுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பதாக கூறினார். இங்கு ஒரு கேள்வி இருக்கிறது, இந்த 4 வருடத்தை கடக்கின்ற சூழலிலே 10,000 பேருக்கு வேலை கொடுக்கப்பட்டதா என்ற கேள்வி இருக்கின்றது. வேலையற்ற பட்டதாரிகளுடைய அவலநிலையை எடுத்து பார்த்தால் மிக சொல்லொண்ணா துயரம். 41 வயதிலே 40 வயதிலே அவர்கள் வீதியோரங்களிலே வேலைவாய்ப்பு கேட்டு உண்ணாவிரதத்தில் இருந்தார்கள். பல ஜனநாயகப்படுத்தப்பட்ட போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். ஆனால் இன்று அவர்களுடைய வயது 45 வயதை தாண்டி இருக்கிறது. இனி அவர்களால் வேலையை பெற முடியாது. அவர்களுடைய அவல நிலை ஒரு புறம், இதுபோன்று சுகாதார தொண்டர்கள் என்று இந்த வேலையற்ற பிரச்சனை, இளைஞர்களுக்கான பிரச்சனை என்பது இந்த அரசிலே முழுமையான ஒரு தீர்வை பெறவில்லை. இது ஒரு புறம் இருக்கின்றது. எமது பார்வையிலே ஒவ்வொரு அரசாங்கமும் தன் காலத்துக்கு காலம் தங்களுடைய அரசாங்கத்தினுடைய இருப்பை பாதுகாத்துக் கொள்வதற்கான வேலை திட்டத்திலேயே மிகவும் கவனமாக ராஜதந்திரமாக செயற்படுகின்றது. இதற்கு யாரெல்லாம் பயன்படுத்த முடியுமோ, அவர்களை எவ்வாறெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அவ்வாறெல்லாம் இந்த அரசாங்கம் பயன்படுத்துகிறது. அந்த அடிப்படையில் தான் கடந்த காலங்களிலே இந்த அரசாங்கத்தினால் கொண்டுவரப்பட்ட, முன்மொழியப்பட்ட ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்திற்கும் நாங்கள் ஆதரவுகளை வழங்கினோம். 2015, 2016, 2017, 2018 அன்று ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்துக்கும் ஆதரவுகளை வழங்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கூட அவருக்கு ஆதரவை வழங்கினோம். இந்த நிலையிலே நாம் என்னத்தை இவ்வளவு ஆதரவுகளையும் வழங்கி பெற்றிருக்கிறோம் என்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கின்றது. இங்கு எங்களது மக்களை பொறுத்தளவிற்கு, எங்களது தமிழ் மக்களை பொறுத்தளவிற்கு 2 முக்கியமான விஷயம் இருக்கிறது. ஒன்று உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள், இன்னொன்று எங்களுடைய நிரந்தரமான தீர்வு, ஒரு பெர்மனன்ட் பொலிட்டிக்கல் சொல்யூஷன், நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வு. இங்கு உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள், இராணுவமயப்படுத்தப்பட்டிருக்கின்ற எங்களுடைய மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும். அந்த காணிகளுக்குள்ளே வாழ்வாதார காணிகள், குடியிருப்பு காணிகள், பாடசாலைக்குரிய காணிகள் இருக்கின்றது, அது முழுமை பெறவில்லை. அரசியல் கைதிகள், 30 வருஷம் தாண்டி இன்று சிறையிலே இருக்கின்ற அரசியல் கைதிகள், 1993 கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு முன்னால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட செல்லப்பிள்ளை மகேந்திரன் என்கின்றவர் 19 வயதில் கைது செய்யப்பட்டார். இன்று அவருடைய வயது 45 வயது எட்டியிருக்கிறார். அவர் இன்னும் விடுதலை செய்யப்படவில்லை. ஆகவே இந்த உடனடி தீர்விலே அரசியல் கைதிகள் தொடர்பான விஷயம், அதுவும் கிடப்பிலே கிடக்கின்றன, முழுமை பெறவில்லை. காணாமலாக்கப்பட்டோம், அவர்களுக்கான ஒரு சரியான நீதியான நியாயமான விடயங்கள் எதுவும் முன்னெடுக்கப்படவில்லை. சின்ன விடயங்களை கூட அரசுக்கு ஆதரவை வழங்கி அதை நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஒரு துப்பாக்கிய நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை தரமுயர்த்தது தொடர்பாக பல்வேறுபட்ட கோரிக்கைகளை, பல்வேறுபட்ட விடயங்களை முன்வைத்து பேசினோம், பல தரப்போடு பேசினோம். ஆனால் அதை கூட எங்களால் தரமுயர்த்த முடியாத சூழல் இருக்கின்றது. இது ஒரு புறம். மறுபுறம் இவ்வளவு விட்டுக் கொடுப்புகளையும் செய்தது ஒரு நிரந்தரமான அரசியல் திறப்பட வேண்டும் என்று. இன்று அது கூட பார்த்தீர்கள் என்றால் ஒரு காணல் நீர் போன்றே அமைந்திருக்கின்றது. குறிப்பாக இப்பொழுது அரசாங்க தரப்பில் சொல்லப்படுகிறது, இடையிடையே நடந்த சம்பவங்கள், ஏப்ரல் 21 நடந்ததான ஈஸ்டர் தினத்தில் நடந்த குண்டுவெடிப்பு, இதனால் இந்த அரசியல் தீர்வு தொடர்பாக முன்னெடுத்து வந்த அந்த முன்னெடுப்புகளை தொடர்ந்து முன்னெடுக்க முடியாமல் இருக்கின்ற என்ற ஒரு கருத்தை அரசு தரப்பில் இருந்து சிலர் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு நுண்டிச்சாட்டு. இது இந்த அரசை நம்பிய தமிழ் தலைமைகளையும் தமிழ் மக்களையும் ஏமாற்றுகின்ற ஒரு செயற்பாடு. இதற்குள் இன்னும் ஒரு விடயத்தையும் கூற வேண்டும். அரசு தரப்பில் இருப்பவர்கள் இவ்வாறான கருத்துக்களை கூறினாலும் இன்று தமிழ் தரப்பிலும் இருக்கின்ற சில தமிழ் தலைமைகள் கூட இடையிடையே இந்த சம்பவங்களையும் உதாரணமாக காட்டி ஏப்ரல் 21 நடந்த குண்டுவெடிப்பையும் ஒரு சாட்டாக கூறி இதனால்தான் இவ்வளவு காலம் முன்னெடுத்து வந்த இந்த அரசியல் தீர்வு என்ற விடயம் இப்பொழுது முன்னெடுக்க முடியாமல் இருக்கின்ற ஒரு நுண்டிச்சாட்டை கூறுகின்ற நிலைமை இன்று தமிழ் தலைமைகளுக்குள்ளே இன்று வருகின்றது. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது தப்பித்துக் கொள்ளுகின்ற ஒரு உபாயமாக தங்களை இதிலிருந்து தப்பித்துக் கொண்டு மக்கள் மத்தியிலே முன்னிறுத்த முற்படுகின்ற ஒரு கைங்கரியமாகத்தான் இதை பார்க்கின்றேன். ஆக இந்த அரசு இந்த விடயத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று சர்வதேச விசாரணை, யுத்த குற்றம் தொடர்பான சர்வதேச விசாரணை, சர்வதேச நீதிபதிகள் இந்த நாட்டுக்குள்ளே வர முடியாது, அவர்களை விசாரணைகளை மேற்கொள்ள முடியாது, எங்கள் பிரச்சனையை நாங்களே தீர்த்துக் கொள்ள முடியும் என்று அரசாங்கம் கூறி வந்தது, கூறி வருகின்றது. ஆனால் இன்று நடைபெற்றதான இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்புக்கு பின்பு இன்று அமெரிக்க ராஜாங்க திணைக்கள அரசியல் மற்றும் ராணுவ விவரங்களுக்கான உதவி செயலாளர் கூட இங்கே வந்திருக்கின்றார், கிளார்க் ஹூவர். அவர் இந்த சோபா போன்ற அமெரிக்க நடவடிக்கைகள் கூட இப்பொழுது முன்னெடுக்கப்படுகிறது. அது அரசாங்கம் தன்னுடைய வேலை திட்டத்தை, தன்னுடைய ஒரு நிகழ்ச்சியை செய்து கொள்வதற்கு சர்வதேசத்தின் உதவியை உள்ளே எடுக்கிறது, சர்வதேசத்தின் ஆதரவை உள்ளே வாங்குகிறது. தங்களுடைய நிகழ்ச்சி நிரலை, தங்களுடைய காரியத்தை மேற்கொள்வதற்கு கண்ணும் கருத்துமாக இருக்கின்ற அதே நேரத்திலே நாட்டுக்குள் இருக்கின்ற இந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற விஷயத்திலே எந்த அளவு கவனத்தை செலுத்துகின்றது என்ற ஒரு பெரிய கேள்வி நாட்டில் இருக்கின்ற சிறுபான்மை மக்களாகிய தமிழ் மக்களாகிய எங்கள் மீது அங்கே மிகப்பெரிய கேள்வியாக எழும்பி நிற்கின்றது. இந்த விடயத்திலே அடுத்ததாக சொன்னால் உங்களுக்கு தெரியும் கௌரவ தலைவர் அவர்களே, ஏப்ரல் 21 ஈஸ்டர் தினத்தன்று நடந்ததான குண்டுவெடிப்பிலே மிகவும் கொடூரமான முறையில் 250 மேற்பட்டவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தார்கள். இப்போது கூட எனது நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து என்னுடைய தொலைபேசிக்கு ஒரு குறுந்தகவல் வந்தது. கடந்த ஏப்ரல் 22 நடந்த பயங்கரவாத குண்டு தாக்குதலினால் காயமடைந்து கண்டி போதனா வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு 47 நாட்களாக சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் 30 வயதான அருண் பிரசாந்த் என்ற ஒரு சகோதரர் உயிரிழந்திருக்கின்றார். இன்று 500 மேற்பட்டவர்கள் காயமடைந்து வைத்தியசாலைகளிலே உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று யார் சாவா, நாளை யார் மரணிப்பா என்ற நிலையிலே அவர்கள் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே நாங்கள் கூற வருவது இவ்வாறான ஒரு மிளச்சத்தனமான, காடைத்தனமான, கொடூரமான தாக்குதலை தாயக தேசத்திலே மேற்கொண்ட பயங்கரவாதிகளைத்தான் நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். இதை இந்த நாட்டில் இருக்கின்ற அப்பாவி முஸ்லிம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அப்பாவி முஸ்லிம் மக்கள் மீது எந்த குற்றச்சாட்டையும் முன்வைக்கவில்லை. இந்த நாட்டில் இருக்கின்ற அப்பாவி முஸ்லிம் மக்கள், அப்பாவி தமிழ் மக்கள், அப்பாவி சிங்கள மக்கள் இந்த நாட்டிலே பாதுகாப்பாக வாழ வேண்டும். அவர்களுக்குரிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அவர்கள் எல்லோரும் இந்த நாட்டின் பிரஜைகள் என்ற விஷயத்திலே நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். ஆனால் இவ்வாறான பயங்கரவாத செயல்களை செய்தவர்கள், செய்து கொண்டிருக்கிறவர்கள், அதோடு சம்பந்தப்பட்டவர்கள், அதோடு சம்பந்தப்பட்டு குற்றம் சுமத்தப்படுவர்கள் மீது நாங்கள் கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது நாங்கள் இனவாதிகளாக காட்டப்படுகின்றோம். இதை நாங்கள் யாரை குற்றம் சாட்டுகிறோம், எவ்வாறான விடயங்களை பேசியவர்களை, எவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொண்டவர்களை நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம் என்பதை இந்த நாட்டிலே இருக்கின்ற அப்பாவி முஸ்லிம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வடக்கு கிழக்கு இணைத்தால் இரத்த ஆறு ஓடும் என்று சொன்னது யார்? அவ்வாறான ஒரு இனவாத கருத்தை பேசியது யார்? தமிழ் மக்களுக்காக, தமிழ் மக்களுக்குரியதான காளி கோயில் காணியை எடுத்து அதை பள்ளிவாசலில் கொடுத்து அதிலே நான் மீன் மார்க்கெட்டை கட்டச்சது என்று கூறியது யார்? நீதிபதியினுடைய தீர்ப்பு தனக்கு சாதகமாக அமையாதால் என்னுடைய பதவியை பயன்படுத்தி நீதிபதியே மாற்றினேன் என்று கூறியது யார்? மாகாணம், மாகாணத்தை, மாகாணத்திலே கிழக்கு மாகாணத்திலே முதலமைச்சராக ஒரு முஸ்லீம் அவரை கொண்டு வர வேண்டும், அது பிழையில்லை. ஆனால் முதலமைச்சராக ஒரு முஸ்லீமால் வந்தால்தான் இந்த மாகாணம், இந்த மண் முஸ்லீம்களின் தாயமாக 100% மாறும் என்று கூறியது யார்? கிழக்கு மாகாணம் என்பது தமிழ் மக்கள், சிங்கள மக்கள், முஸ்லிம் மக்கள் இணைந்து வாழ்கின்ற ஒரு மாகாணம். அந்த மாகாணத்திலே மாகாண முதலமைச்சராக ஒரு முஸ்லிம் அவர் வந்தால் இந்த மாகாணம், இந்த மண் முஸ்லிம்களுடைய தாயகமாக மாறும் என்று கூறியது யார்? கடந்த காலங்களிலே இவ்வாறான இனவாத கருத்துக்களை கூறி செயற்பட்டு வந்தவர்களை, வந்த நபர்களை, வந்த அரசியல்வாதிகளை, வந்த அமைச்சர்களை, வந்த ஆளுநர்களை நாங்கள் அவருடைய பிள்ளைகளை சுட்டிக்காட்டும் போது அவர்களும் அவர்கள் சார்ந்தவர்களும் எங்களை இனவாதிகளாக முஸ்லிம் சமூகத்துக்கு முன்னே கொண்டு நிறுத்துகின்ற கேவலம் கெட்ட நிலைமையைத்தான் நாங்கள் இந்த நாட்டிலே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்று சாப்பிடுகின்ற சாப்பாட்டில் இருந்து விஷம் கலந்திருக்கிறது. அண்மையில் கூட தெருவோர விளைநிர்விக்கின்ற ஒரு சாதாரண வியாபாரியினிடமிருந்து பாவனை ஊசிகள், ஊசிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இன்ஜெக்ஷன் ஊசிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. நாளுக்கு நாள் கருத்தடை மாத்திரைகள் ஒரு இனத்தை, ஒரு சமூகத்தை, அடுத்த தலைமுறையை கருவோடு இல்லாமலாக்க செயற்படுகின்ற இந்த பயங்கரவாதம், இந்த பயங்கரவாதத்தோடு சம்பந்தப்பட்ட கடைசி நபர் இருக்கும் வரை இந்த நாட்டில் இன்னும் ஒரு ஏப்ரல் 21 யாராலும் தடுக்க முடியாது. ஆகவே தலைவர் அவர்களே, இந்த நாட்டிலே இன்னொரு அழிவு ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் இந்த பயங்கரவாதத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் யாரா இருந்தாலும் கைது செய்யப்பட வேண்டும். பேராயர் மல்கம் ரஞ்சித் அவர்கள் முஸ்லிம் மக்கள் பாதிக்கப்பட்ட போது நீர்கொழும்பிலே அங்கே சென்று பார்வையிட்டார். அப்பொழுது இந்த முஸ்லிம் அரசியல்வாதிகள் அவரை நல்லிணக்கவாதியாக, பெரிய அகிம்சாவாதியாக காட்டினார்கள். அதே மல்கம் ரஞ்சித் கண்டி தலவா மாளிகையிலே அத்துரலிய ரத்ன தேரர் மேற்கொண்ட சாகுமறையான உண்ணாவிரத்தை பார்க்க போன போது அதே முஸ்லிம் அரசியல்வாதிகள் அவர்கள் சார்ந்தவர்கள் அவரை, பேராயரை ஒரு இனவாதியாக காட்டுகிறார்கள். ஆகவே இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும், இந்த பார்வை மாற்றப்பட வேண்டும். இது முக்கியம். இன்று மட்டக்களப்பு அம்பாறையிலே 28 தமிழ் மக்களுக்கு இந்து ஆலயங்கள் இல்லாம அமைக்கப்பட்டிருக்கின்றன, பல கிராமங்கள் இல்லாம அமைக்கப்பட்டிருக்கின்றன. இவையெல்லாம் திட்டமிட்ட செயற்பாடுகள். இதை நாங்கள் அப்பாவி முஸ்லிம் மக்கள் மீது குற்றம் சுமத்தவில்லை. இதோடு சம்பந்தப்பட்ட இவ்வாறான காரியங்கள் ஈடுபடுகின்ற, தாங்கள் ஈடுபட்டு விட்டு தாங்களே செய்தோம் என்று சொல்லுகின்றவர்கள் மீதுதான் நாங்கள் குற்றங்களை சுமத்துகின்றோம். ஆகவே இங்கு நல்லிணக்கத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டுமானால், நல்லிணக்கம் என்பது பேச்சளவில் ஏற்படுத்தப்படுவதல்ல, ரீதியாக வர வேண்டும். கடந்த மூன்று தினங்களாக எனது மட்டக்களப்பு மாவட்டத்திலே நான் மேற்கொண்டிருந்த அடையாள உண்ணாவிரத்தை கூட இனவாதமாக காட்டினார்கள். பிக்குகள் கலந்து கொண்டார்கள். புத்த மத பிக்குகள் கலந்து கொண்டதால் அதை இனவாதம் என்று சொன்னார்கள். அவ்வாறு சொல்ல முடியாது. ஏனென்றால் நாங்கள் மேற்கொண்ட அடையாள உண்ணாவிரதத்தில் பௌத்த மத குருக்கள் மட்டுமல்ல, இந்து மத குருக்கள், கிறிஸ்தவ மத குருக்கள், சிவில் அமைப்புகள், பொது அமைப்புகள் என்று எல்லோரும் தான் கலந்து கொண்டார்கள். ஏனென்றால் குற்றம் சுமத்தப்பட்டவர், கடந்த காலங்களில் இனவாதமான கருத்துக்களை பேசியவர், இனவாதமாக செயற்பட்டவர், அவ்வாறான ஒரு வேண்டாம் என்ற ஒரு கொள்கையின் அடிப்படையில் தான், வேண்டுகோளின் அடிப்படையில் தான் அடையாள உண்ணாவிரதம்.
நன்றி
நன்றி.
ஒன்றபல்ல மைந்தானந்த ஆளுத்துக்கு அம்பிக்கு.
Honorable Chairman, before I start my speech, I would like to warm welcome Honorable Craig Ondachi from the Australian Parliament. Welcome, sir. Mama mage kathawa arambha karanna balaporuththu wenawa ulassane sabhapathumani. Me wenakota pasugiya April 21 wenida athiwichcha siddhiya siddha vela me wenakota thama maasa 3kwat ගත වෙලා නැහැ. අපි දන්නවා මේ වෙනකොට මේ සිද්ධිය නිසා මියගිය 350කට ආසන්න කිතුණු ජනතාව, ඒ වගේම 500කට ආසන්න අහිංසක මිනිස්සු තුවාල වෙලා මේ වෙනකලුත් ඔවුන් රෝහල් වල ප්‍රතිකාර ගත ගන්නවා. මේ අවාසනාවන්ත සිද්ධිය නිසා කිතුණු ජනතාවගේ හදවත්වල තියෙන වේදනාව මේ වෙනකම් පාවෙලා ගිහිලා නැහැ මුලසනේ සභාපතිතුමනි. තාම වෙරළ තීරයේ කිතුණු ජනතාවගේ ගෙවල් වල සුදුකොඩි ගැලවිලා නැහැ. තාම වෙරළ තීරයේ අහිංසක මිනිස්සු මිය ගිය දරුවන්ගේ, එහෙම නැත්නම් මාපියන්ගේ 3 මාසේ දාන දීලා නැහැ. මේ අසාධාරණයට ලක් වෙච්ච පල්ලි ටික තාම ප්‍රතිසංස්කරණය කරලා නැහැ. මේ මිනිස්සුන්ට ලැබෙන්න ඕනේ සියලු වන්දි ටික තාම ලැබිලා නැහැ. මේ මිනිසුන්ගේ හිතේ තියෙන වේදනාව මේ ප්‍රහාරය නිසා මම දැක්ක මුලසනේ සභාපතිතුමනි, ඔස්ට්‍රේලියාවේ ජීවත් වෙච්ච ශ්‍රී ලාංකික අම්මයි තාත්තයි දියණියයි කොච්චිකඩේ පල්ලියට ආවා. තාත්තා වාහනයට ගිහිල්ලා අම්මයි දුවයි ගියා යාඥා කරන්න. අම්මයි දුවයි මිය ගියා, තාත්තා වාහන රතගාලට ගියපු නිසා මිය ගියේ නැහැ. කටුවපිටියේ ප්‍රදේශයේ මේ පියා මරණය අවසන් කරලා ඔස්ට්‍රේලියාවේ ගියා. අපි දැක්කා ගිය සතියේ ඔස්ට්‍රේලියාවේදී ඒ පියා සිය දිවි නසාගත්තයි කියලා. මොකද තමන්ගේ දරුවයි බිරිඳයි නැහැ. ඒ නිසා මේකේ වේදනාව තාම කටුවපිටියේ ජනතාවට, කොච්චිකඩේ ජනතාවට, වෙරළ තීරයේ ජනතාවට, කිතුණු ජනතාවට මේක තාම තියෙනවා. හැබැයි කනගාටුවෙන් වුණත් කියන්න ඕනේ, අද වෙනකන් මේකේ වගකීම බාරගන්නේ නැහැ. හැබැයි මේකේ දේශපාලන වාසිය ගන්න බොහෝ පිරිස් ඉන්නවා. මේකේ දේශපාලන වාසිය ගන්න ඕන තරම් මිනිස්සු ඉන්නවා.
ඕඩර් ප්ලීස්. ඔන්රබල් ડોක්ටර් තුසීදා විජේමාන පිළිචි ටේක් ද චෙයා.
සභාපතිතුමනි, මම කියාගෙන හිටියේ මේකේ අයිතිය ගන්න ගොඩක් මිනිස්සු ඉන්නවා. දැන් අපි විපක්ෂයක් හැටියට ගුණසනේ සභාපතිතුමියනි, මේ 28 වෙනිදා වෙච්ච සිද්ධිය පිළිබඳ අපිට ලද තොරතුරු සියල්ල ගොනු කරලා මෙහි ප්‍රහාරයේ වගකිවිතු ත්‍රස්තවාදීන්ට, එහෙම නැත්නම් අන්තවාදීන්ට උදව් කරයි කියලා සාක්ෂි සහිත ඔප්පු කරන්න පුළුවන්. මේ ආණ්ඩුවේ ඇමතිවරයෙකුට විරුද්ධව අපි විශ්වාසභංග යෝජනාවක් ගෙනාවා. මේ විශ්වාසභංග යෝජනාව ගෙනාවේ විපක්ෂයක් හැටියට වගකීමකින්. අපි පැහැදිලිව කියනවා මේ විශ්වාසභංගය ගෙනාවේ සමස්ත මුස්ලිම් ජනතාවට නෙවෙයි. අපි හැමදාම රවුෆ් හකීම් මැමතිතුමා ගැන ගෞරවයෙන් කතා කරා. අපි හැමදාම එක්සත් ජාතික පක්ෂයේ කබීර් රෂීම් මැමතිතුමා ගැන ගෞරවයෙන් කතා කරා. අපි මුස්ලිම් ජාතිකයෝ මුස්ලිම් ජාතීන්ට වෛර කරලා අපි කවදාවත් කටයුතු කළා නැහැ. මානවර දිස්ත්‍රික්කයේ ඉන්න අල්හාන් මන්තුමා මම ඉන්නවා. සභාපතිතුමනි, අපි ආසනයේ මුස්ලිම් ජනතාව බලාගන්නේ අපි. අපි තමයි මුස්ලිම් ජනතාවගේ මගුලට මරණයට ඉන්නේ. හකීම් මැමතිතුමාලා ඡන්දය අරන් යනවා. හැබැයි කරගහන්නේ අපි, ඉස්කෝල හදන්නේ අපි, වතුර ටික දෙන්නේ අපි, පාර හදන්නේ අපි. මුස්ලිම් මිනිස්සුන්ට කරදරයක් වෙච්චලා පිට වෙන්න අල්ලපු ගමේ සිංහල මිනිහා, හාජ්යාර්ලට මුබාරක්කට උදව් කරන්නේ ගුණපාලලා සිරිසේනලා, හැබැයි අද මේ අවාසනාවන්ත සිද්ධිය පිළිබඳ කරු සභාපතිතුමනි අපි විශ්වාසභංග යෝජනාවක් ගෙනවා. අපි ඒ විශ්වාසභංග යෝජනාව ගෙනාවේ වගකීමකින්. එදා මාවනැල්ලේ බුදු පිළිම කඩපු වෙලාවේ යන්තවාදයට උදව් කරපු අයට නීතිය හරියට ක්‍රියාත්මක කරා නම් එක්සත් ජාතික පක්ෂයේ මහලේකම්තුමාගේ ලේකම්වරයාට වෙඩි තිබ්බා. ඔවුන් අල්ලගත්තා. හැබැයි ඔවුන්ව නිදහස් කරන්න දේශපාලන හස්තේ පිටිපස්සේ හිටියා. ඒක පිටිපස්සේ ගිහිල්ලා වනාත විල්ලුවේ අවියායුධ කබඩා වැල්ලුවා. ඒකේ මේ මරාගෙන මැරිච්ච පුද්ගලෙක් හිටියා. ඒ මරාගෙන මැරිච්ච පුද්ගලයාව නිදහස් කරන්න මේ දේශපාලන හස්තය බලපෑම් කරා සභාපතිතුමනි. එදා වනාත විල්ලුවේ යත්තරන්ගොඩ ගත්ත පුද්ගලයා ඉබ්‍රහීම්ගේ පුතා නිදහස් කරේ නැත්නම් ඒ දේශපාලන බලවේගය මේ ප්‍රහාරය වළක්ව ගන්න බොහෝ වෙලාවට අපිට තිබුණා. මුලස්සනේ සභාපතිතුමනි අපි මේ සියල්ල සටහන් කරගෙන ඒ විතරක් නෙමෙයි අපි කාරණා ගණනාවක් රිෂාඩ් බදුදී නමාත්වරට විරුද්ධව මුලස්සනේ සභාපතිතුමනි අපි ඉදිරිපත් කරා. අපි ඔබතුමීට කියන්න ඕනේ මේ 21 වෙනිදා සිද්ධියේ අත්තරංගොඩ ගත්ත පුද්ගලයා යුද හමුදාපතිවරයා සිළුමින පත්‍රයට සම්මුඛ පරීක්ෂණයක් දීලා කියනවා රිෂාඩ් බදුදී නමාත්වරයාට බලපෑම් කරා මේ ත්‍රස්තවාදීන් අත්තරංගොඩ ගත්ත කට්ටිය නිදහස් කරන්න කියලා. ඒ විතරක් නෙමෙයි එතුමාගේ අමාත්‍යංශයෙන් මේ ත්‍රස්තවාදී පුද්ගලයන්ට තඹනිකුත් කළා තිබුණා ඉතාම වැරදි විදියට. ඒ බෝම්බ කය හදපු තම කර්මාන්ත ශාලාවේ හිමිකාරයාට මේ මරාගෙන මැරෙන ත්‍රස්ත ප්‍රහාරකයාට. ඒ විතරක් නෙමෙයි මේ මරාගෙන මැරෙන බෝම්බ කරුවන්ගේ දරුව දෙන්නගේ පියත් එක්ක රිෂාඩ් බදුදී නැමැතිවරයාගේ සහෝදරයා ගම්බිරිස් ජාවාරම කරා කියලා අපි ඔප්පු කරා. ඒ සියලු තොරතුරු අපි සතුව තිබුණා සභාපතිතුමියනි. ඒ විතරක් නෙමෙයි රිෂාඩ් බදුදී නැමැතිවරයාගේ පක්ෂේ භාණ්ඩාගාරික සලවුටින් මහත්තයාගේ දියණිය විවාහ වෙච්ච කෙනා එක මරාගෙන මැරෙන බෝම්බකාරයෙක් කියලා හඳුරගෙන තියෙනවා. ඔහුගේ මන්ත්‍රීවරයෙක් ඩෙටනරෙක් අත්තරංගොඩ අරගෙන තියෙනවා. ඔහුගේ සහෝදරයා ආයුධත් එක්ක අත්තරංගොඩ අරගෙන ඉහලින් ආපු මේකකින් නිදහස් වෙලා තියෙනවා.
සහෝදරියගේ ගෙදර
ඒ වගේ සහෝදරයෙක්ගේ ගෙදර මරාගෙන මැරෙන ප්‍රහාරකෙක් හිටියා කියලා තොරතුරු තියෙනවා. ඒ විතරක් නෙමෙයි තුමාගේ අමාත්‍යංශයේ වාහන භාවිතා කරලා මේ ත්‍රස්තවාදීන් ප්‍රහාණය කරලා අවියායුධ ප්‍රහාණය කරයි කියලා සතසෙ රියදුරෝ සාක්ෂි දීලා තිනෝ. මුලසනේ සභාපතිතුමනි මේ ප්‍රහාරය ගැන මිනිස්සු මාර පුදු වේදනාවකින් ඉන්නේ. කාදිනල්තුමා කියනවා මේකේ වගකීත්වයක් නැහැ මේකට උත්තර දෙන්න කෙනෙක් නැහැ. ඒ නිසා තමයි අපි මේ අන්තවාදයට උඩගෙඩි දීපු රිෂාඩ් බදුදී නැමැතිවරට විරුද්ධ විශ්වාසභංගය ගෙනාවේ. මොකද ආණ්ඩුව කරේ ආණ්ඩුව මේ ඡන්ද පෙරේතකමට මේ විශ්වාසභංගේ විවාද ගේන්න දුන්නේ නැහැ. මේ විශ්වාසභංගේ දින 40ක් කල් දැම්මා. මේ විශ්වාසභංගේ දින 40ක් කල් දාන්නේ නැතුව එදා පාර්ලිමේන්තුවේ මේ විශ්වාසභංගේ විදාකයට ගන්න දුන්නා නම් මිනුවන්ගොඩ මෙවැනි සිද්ධියක් ඇති වෙන්නේ නැහැ. කුරුණෑගල මෙවැනි සිද්ධියක් ඇති වෙන්නේ නැහැ. රත්නහාමුදුරුව මාරාන්තික උපවාස කරන්නේ නැහැ. තමුන්දාසලා රිෂාඩ් බදුදී නැමැති උරගේ විශ්වාසභංගේ එනකොට ආණ්ඩුව කෙලින්ම කිව්වා අපි ආඩම්බර වෙනවා පුත්තලම දිස්ත්‍රික්කයේ නිරෝෂන් මන්ත්‍රීතුමාට කොන්දක් තිබුණා. තමන්ගේ කතෝලික ජනතාවගේ වේදනාව වෙනුවෙන් විපක්ෂයේ අපේ මන්ත්‍රීවරු සියලු දෙනා කෙලින් හිටියා. නමුත් ආණ්ඩුවේ ඉඳගෙන එදා රනිල් වික්‍රමසිංහ අගමැතිවරයා මෙතන ඉන්නකොට ආණ්ඩුවේ කතෝලික සිංහල බෞද්ධ කියන නායකව අර ටිකහල් කපු රිලව් වගේ කටවහගෙන ඉන්නකොට නිරෝෂන් මන්ත්‍රීතුමා අමැතිතුමාට කෙන්දක් තිබුණා කියන්න නෑ මම මේකට පක්ෂව ඡන්ද දෙනවා කියලා. ආණ්ඩුව දැනගත්තා රිෂාඩ් බදුදී නැමැතිවරගේ විශ්වාසභංග යෝජනාව ගෙනාව නම් ආණ්ඩුව පරදිනවා. ආණ්ඩුවේ දෙදරීමක් ඇති වෙයි කියලා හිතුවා. හැබැයි උන් හිතුවේ නෑ මේ අන්තවාදයට ත්‍රස්තවාදයට උඩගෙඩි දෙන කෙනෙක් මේ අයින් වෙන්න කෙනෙක් හිතුවේ නෑ. ඒ විශ්වාසභංගෙන් පරදුනා නම් වෙන්නේ රිෂාඩ් නැමැතිකමෙන් අයින් වෙන එක විතරයි. ආණ්ඩුව වෙනස් වෙන්නේ නෑ. අපිට ආණ්ඩුව වෙනස් කරන්න උවමනාවක් තිබෙත් නෑ. අපි අන්තවාදය පෝෂණය කරපු ත්‍රස්තවාදය පෝෂණය කරපු කෙනෙකුට විරුද්ධවයි මේ චෝදනාව ගෙනාවේ සභාපතිතුමනි. අවසානයේදී මොකද දැන් වෙලා තියෙන්නේ? අපි දැක්කා ගිය සතියේ එක්සත් ජාතික පක්ෂයේ ඇමතිවරු 9 දෙනෙක් ඉල්ලා අස්වෙනවා රිෂාඩ් බදුදී නමාත්‍යවරයාගේ මේ සිද්ධිය සම්බන්ධයෙන්. දැන් අපි අහනවා මේ ආණ්ඩුවේ ඇමතිවරු 7 දෙනාගෙන් දගමැතිවරයා විශේෂ පොලිස් ඒකකයක් දාලා මාසෙන් විභාග කරන්න. අනේ අම්මේ සමහර බොන් මේ බැඳුම් කර වංචාව විමර්ශනය කරන්න දැන් අවුරුදු 4.5ක් ගිහලා තාම බැරි වුණා. මේක මාසෙන් කරන්න හදනවා. දැන් මාසෙන් අගමැතිතුමා විමර්ශනය කරන්න හදනවා. හොඳයි අපි දැන් හෙටානි දෙමිනකොට තොරතුරු ටික බාර දෙනවා. අපි අහනවා මුස්ලිම් මන්ත්‍රීවරු ඇමතිවරු 9 දෙනාගෙන්. අපි අහනවා ඔබතුමාලා රිෂාඩ් බදුදීන් ඇමතිවරයා වෙනුවෙන් ඉල්ලා අසුණා. ද රිෂාඩ් බදුදීන් ඇමතිවරයා මේ අන්තවාදයට ත්‍රස්තවාදයට උදව් කරලා ඔප්පුනොත් ඒ වගකීම තමුන්නාසලත් බාර ගන්නවාද කියලා අපි අහනවා. අපි අහනවා රවුෆගේ මැමතුමාගෙන්, අපි අහනවා කබීර් රෂීම් මැමතුමාගෙන්, අපි අහනවා සියලු මුස්ලිම් මැතිතුමාලගෙන් මේ අන්තවාදයට උදව් කරයි කියලා රිෂාඩ් බදුදින් නැමැතිතුමා ඔප්පුනොත් තමුන්නාසලා සියලු දෙනා ඒ වගකීම බාර ගන්නවාද කියලා.
බාර ගන්න ඕනේ.
තමුන්නාසලා වගකීම බාර ගන්න ඕනේ කොහොමද මතක තියාගන්න. ඒ විතරක් නෙවෙයි. තමුන්නාසලා වරදිකාරයෙක් කියලා ඔප්පුනොත් මාසයකින් පස්සේ ඇමතිකමත් බාර ගන්නවද කියලා අහනවා. දැන් එදා ලොකුවට කිව්වා ඇමතිකම් වලින් ඉල්ලස් වුණා කියලා. මේක සිරිකොත රංගනයක්. අපි කියන්නේ මේක සිරිකොත රංගනයක්. අගමැතිතුමා සහ කට්ටි එක්කහුවලා කරපු රංගනයක්. එක ඇමතිවරයෙක් තැන් වලින් අයින් වෙලා නැහැ. ඒගොල්ලෝ පළවෙනි පෙළේ ඉන්නවා. තාම වාහන ටික පාවිච්චි කරනවා. තාම ආරක්ෂකයෝ ඉන්නවා. තාම නිල නිවාසෙ තියෙනවා. අමාත්‍යංශයට කෝල් කරනවා. ප්‍රයිවට් සෙක්‍රටරි ඉන්නවා, කෝඩිනේටර් සෙක්‍රටරි ඉන්නවා, කාර්ය මණ්ඩලයේ ඉන්නවා, ටෙන්ඩර් වලට කතා කරනවා, කොමිෂන් එනවා, ඒව හැමම වෙනවා. කිසිම අඩුවක් වෙලා නැහැ. හැබැයි බැලුවාම මුස්ලිම් ජනතාව ඉදිරියේ හරියට නිකන් සියලු මුස්ලිම් වරු එකට හිටියයි කියලා ලෝකෙට පෙන්වන්න හදනවා. මේක නෙවෙයි අත්ත කතාව. මුස්ලිම් ජනතාව මේක තේරුම් ගන්න ඕනේ. මේ සිද්ධිය රිෂාඩ් බදුදින් නැමැතිවරයා තීන්දුව කරා. මේ සිද්ධිය නිසා හුසාවුගේ මන්ත්‍රීවරු පස් දෙනෙක් අයින් වෙන්න. එහෙම අයින් වුණා නම් රිෂාඩ් බදුදින් වටා මුස්ලිම් ජනතාව ගොනුවෙයි කියලා අනිත් අය බය වුණා. ඒ අය බය වෙලා තමයි නම දෙනාම ඉල්ලස්සුනේ මේ ගොඩ බේර ගන්න බැරුව. ගොඩ බේර ගන්න බැරුව රිෂාඩ් වීරෙක් වෙයි, රිෂාඩ් නායකෙක් වෙයි, මුස්ලිම් ජනතාව රිෂාඩ් වටා ගොනුවෙයි කියලා බයට ඇමතුරු නම දෙනාම අයුණු. මේ ආදර්ශය හොඳ දෙයක් නෙවෙයි. අපි පැහැදිලිව කියනවා අපි මුස්ලිම් ජනතාව කවදාවත් සැක කරන්නේ නැහැ. මෙරටේ ජීවත් වෙන මුස්ලිම් ජනගහණයෙන් 99.9% මේ අන්තවාදයට ත්‍රස්තවාදයට උදව් කරන්නේ නැහැ. අපේ ගම්වල ඉන්න මුස්ලිම් ජනතාව ගැන අපි දන්නවා. කවදාවත් එය මේවට සම්බන්ධ වෙන්නේ නැහැ. හැබැයි අපි කියනවා අපි රිෂාඩ් බදුදින් අමාත්‍යවරයාට ඉදිරිපත් කරේ ওই ටික විතරයි. තව එතුමාගේ අමාත්‍යංශය තුල ගණදෙනු ගැන අපි වෙනම ඉදිරිපත් කරන්න බලාපොරොත්තු වෙන විශ්වාස භංගේ ඒ සියල්ල නැවතුණා. ඒ නිසා අපි තමුන්නාන්සලට කියනවා අපේ ගස්කිරියේ මහානායක හාමුදුරුවෝ, මල්වත්තේ මහානායක හාමුදුරුවෝ අද සිංහල බෞද්ධ නායකයෝ ටික එක්කවලා ලංකා ඉතිහාසයේ පළවෙනි වතාවට ඒ මුස්ලිම් අමතුමාලගෙන් කිව්වා මේක කරන්න එපා, ඔබ ඉල්ලස් වෙන්න එපා, මොකද වැරදි මතයක් යනවා. තමුන්නාන්සලා ඇමතිකම් වලට ඡන්ද ගොඩට ගන්න තීන්දුව නිසා අහිංසක මුස්ලිම් ජනතාව අන්තවාදයට තල්ලු වෙනවා. ඒ නිසා අපි කියන්නේ රිෂාඩ් බදුදින් ඇමතිවරයා බොහොම ගෞරවනීය විදියට එතුමාට කොන්දක් තියෙන්න ඕනේ. හොඳයි, මට විශ්වාසමන් යෝජනාවක් ආව, මම මේකට මුහුණ දෙනවා කියලා කියන්නේ. එතුමා ඒ අයින් වෙනා නම් එතුමාට අයින් වෙන්න හැකියාව තියෙනවා. අනිත් ඇමතිවරු අයින් වෙන අවස්ථාවක් තිබෙන්නේ නැහැ. ඒ නිසා අපි කියනවා මේ මුස්ලිම් ඇති ඇමතිතුමාලා සියලු දෙනාට, අපි ඒ සියලු දෙනාට කියනවා කරුණා කරලා තමුන්නාන්සලා හිතන්න එපා. මේ සිද්ධිය රිෂාඩ් බදුදින් ඇමතිවරයා වැරදිකාරයෙක් වුණොත් ඒ වගකීමෙන් අනිත් නම දෙනාට බැහැර වෙන්න බෑ. මේ පූර්වාදර්ශය හොඳ නැහැ කියන එකයි අපි කියන්නේ මුලසරේ ගරු සභාපතිතුමීනි. අදෝඩ කොஞ்சம் நான் தமிழால பேச போறேன் என்னடா முஸ்லிம் மக்களுக்கு இது சிங்கள விளங்க மாட்டாங்க. இது அதோட டிவி பார்க்கல போல முஸ்லிம் மக்கள் நினைப்புவாரு சிங்கள ஆட்கள் எல்லாம் வந்து முஸ்லிம் ஆட்கள் எல்லாரும் பயங்கரவாதி என்று சொல்லுவார்கள். எல்லா முஸ்லிம் மக்கள் பயங்கரவாதி என்று நாங்க அப்படி சொல்ல இல்ல. எல்லா முஸ்லிம் மக்களும் பயங்கரவாதி என்று நாங்க சொல்ல இல்ல. நாங்க ஏன் ரிஷாட் பதுதீன்கு நோ கான்பிடன்ஸ் மோஷன் கொண்டு வந்த ஏன்னா அவரு இந்த அவர் வந்து இனவாதிக்கு சப்போர்ட் கொடுத்திருக்கு. அதுக்கு எங்களுக்கு ப்ரூஃப் பண்ணிலும் இப்ப அவர் வந்து அவரோட தம்பி அவரோட மினிஸ்ட்ரியில இந்த சுயசைட் பண்ண புள்ளவளோட பிசினஸ் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்ல, அவரோட 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 பார்ட்டியில ட்ரெஷரர் அவரோட மகன் கல்யாணம் முடிச்சால் தான் சுயசைட் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்ல, அவரோட மினிஸ்ட்ரியில சாமானங்கள் கொடுத்திருக்கு, வெஹிக்கல் எல்லாம் கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்ல, ஆர்மி கமாண்டுக்கு ஒரே பேசிட்டு இந்த புடிச்சிற ஆட்கள் எல்லாம் வேலை போட்டு சொல்லிருக்கு. இனி அதோட நாங்க ரிஷாட் பதுதீன்கு நாங்க இது கொண்டு வந்து அவருக்கு மட்டும், இது வந்து எல்லாரும் முஸ்லிம் மக்களுக்கு இல்ல. நாங்க எந்த நாளும் ரவுஃப் ஆப் கேமோட நாங்க பேசுறேன், கபீர் ரஷீமோட நாங்க பேசுறேன், அவங்க வாங்க நல்ல முஸ்லிம் அமைச்சர்கள், அவங்க அப்படி இல்ல. இப்ப எங்கட பொகத்துல இப்ப நான் நாவலப்பட்டியில முஸ்லிம் மக்கள் தான் இருக்கிறேன். அங்க என்ன சரி கரைச்சல் வந்தா ரவுஃப் ஹக்கீம் வரமாட்டாங்க, ஹலீமும் வரமாட்டாங்க, நாங்க தான் அவங்க பாக்க இருக்கிறது. அவங்கள மையத்துக்கு இருக்கிறேன்னா நாங்க தான் போறேன். அவங்கள ஸ்கூல் நாங்க தான் சரி கட்டுறது, அவங்க ரோட் நாங்க தான் சரி கட்டுறது, அவங்களுக்கு தண்ணி பரிசை வேணுமா நாங்க தான் செய்யறது. முஸ்லீம் அமைச்சர்கள் வந்து செய்ய மாட்டாங்க, நாங்க தான் அந்த எல்லாரும் முஸ்லீம் மக்களுக்கு வேலை செய்யறது. அவங்க அஞ்சு வருஷமுக்கு ஒரு தரக்க வந்து எலெக்ஷன் காலத்துல பள்ளிக்கு வந்து ஹக் ஒண்ணு கொடுத்து எப்படி என்று பேசி ஓட்டு எடுத்து போவார். அஞ்சு வருஷம் நாங்க தான் முஸ்லீம் மக்கள் பாக்குறது, என்ன சார் நடந்தா நாங்க தான் அவங்க பார்த்து கொண்டு இருக்குது. இனியாவது அட நாங்க சொல்ல வேணும், இது வந்து எல்லாம் முஸ்லீம் மக்கள் பிரச்சனை இல்ல, எங்களுக்கு ஏன்னு தெரியல. ஒரு அமைச்சருக்கு நாங்க நோ கான்பிடன்ஸ் மோஷன் போட போகல, எல்லாரும் ரிசைன் பண்றது, அது சரியில்லை. இப்ப ரிஷாட் பாத்தீங்க இன்குவாரி செஞ்சுட்டு இப்ப அவர் இதுல நாங்க பிடிச்சா எல்லாரும் அதை எடுக்க போறீங்களா? அப்ப எல்லாரும் ரெஸ்பான்சிபிள் தானே, அப்படி செய்யல. இனி அடோ உங்களுக்கு தெரியும் அஸ்கிரி மல்லத்து எங்கட மாநாயகம் எல்லாம்
சொல்லிருக்கு
செய்ய வானமண்டு. இனி அதோட நாங்க முஸ்லீம் மக்களுக்கு சொல்ல வேணும், இது வந்து எல்லாரும் முக்குசலி மக்களுக்கு இல்ல, எங்களுக்கு தெரியும் தமிழ் முஸ்லீம் நாங்க சிங்கள் எல்லாரும் ஒரே இருக்க நாங்க அவ்வளவு நல்லா இருக்கிறோம், எங்களுக்கு முஸ்லீம் மக்களோட பிரச்சனை இல்ல. எங்களுக்கு இந்த ரிஷாட் பதுதீனோட மட்டும்தான் எங்களுக்கு பிரச்சனை இருக்கு, அவர் இனவாதிக்கு சப்போர்ட் கொடுத்திருக்கு, எங்களுக்கு அது ப்ரூஃப் பண்ணேலும். அவர் இனவாதிக்கு மட்டும் இல்ல, அவர் பயங்கரவாதிக்கும் சப்போர்ட் கொடுத்திருக்கு, அதுக்கு எங்களுக்கு எல்லாம் ப்ரூஃப் இருக்கு. இனி அவரோட பிரச்சனைக்கு ஏன் எல்லாரும் சிங்கள் முஸ்லீம் மக்கள் வருது, அப்படி செய்யாங்க. இனி அதோட நாங்க முஸ்லீம் மக்களுக்கு சொல்ல வேணும், இது வந்து முஸ்லீம் மக்கள் அவங்களுக்கு மட்டும் நாங்க ஃபைட் பண்ற, இது வந்து ஒரு ஆளுக்கு மட்டும் தான் எங்கட ஃபைட். மாம் இட்டுவடி கதாகரன் நாமுலசனி சபாபத்துமீனி மாம் கியாகி நாவே மே கரபு சோதனாவடிசா மே கரபு சோதனாவடிசா அப்படி கினாவே மே சோதனாவ ரிஷாட் பதுதி நமதி வரேட் எத்துமாட்ட கினாபு சோதனாவ சம்பந்தே அமாத்துரு நமதி நே கைங்கிலா தீரும் அப்படி எமதி வரும் இல்லி மா கரணவா எமனா ஒப துமாலா ரிஷாட் பதுதி நமதி வர வரதி கல்லு அப்புடோ ஏ வகக்கீம தமிழ்நாசில சீலு நாட்டத் பாரகண்ட சித்தவேனோ ஏ பூர்வாதர்ஷே ஹொதனே ஏ நிசாப்பி பே பத்தியமத்துமாலக்கு இங்கிலீ மக்கரணவா எத்தெண்ட கெனியாண்டே பா முஸ்லிம் ஜனதாவ நாசில சந்த கொடுட்ட பய தமிழ்நாசில கண்ண தீந்து இவரை சபாபத்துமே ஏ நிசா மீ சியலு முஸ்லிம் ஜனதாவ அந்தவாதியட தள்ளு கர வேடக் தமிழ்நாசில கரண்ணேப்பா ஏ நிசா தமாய் அஸ்கிரி மல்லத் மகாநாயக ஹாமதுரு மிக தனகன இல்லுவே மிக மிக ஜாதிக பக்ஷே சிறிகொத்த மெஹிமா மே முஸ்லிம் ஜனதாவுக்கு சந்த கண்ட கத்த மெஹிமா திகன கவி அப்ப ஆண்டு காலது மினுவாங்க கவி அப்ப ஆண்டு காலது அப்பி தகில கவுவே மேவா தமிழ்நாசில ஆண்டு கால கவுவே அப்ப ஆண்டு கால முஸ்லிம் ஜனதாவோட ஹேம பிரசதி பேனே முஸ்லிம் ஜனதாவோட நிதாசே ஜீவத்து நாய்தி எத்தி கூட அப்ப காலே என்சா தமிழ்நாசில ஆண்டு காலே தமாய் ஏ சியால சிதுனே கினு கமத்த கரண்டேபா என்ச அவசான வசே மெவெனி சிதுவி மத்துவட நெத்தி நுவெண்ட விசேஷ முஸ்லிம் சமாஜே மத்திய அமைத்துரு மீட்ட வடிய வகைக்கு கட்டிட்டு கரண்ணே நிலீம கரமே மமனியாடுனோ பூமஸ்து
பூமஸ்துதி நருவா மந்தி துமா.